الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم அளவற்றருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்து முறைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருக்கும் தலைவராக வந்துதித்த சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபஉத் தாபிஈங்கள் கியாமத்து நாள் வரை அன்னவர்களுடைய தீனை பின்பற்றக்கூடிய முஃமினான முஸ்லிமான அத்துணை ஆண்கள் பெண்கள் மீதிலும் சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டுமென நன்னோக்கத்துடன் அல்லாஹுடைய இம்மாளிகையில் குறித்த நேரத்தில் இஃத்திகாஃபுடைய நீயத்துடன் வந்த மந்திருக்கும் எனதருமை இஸ்லாம நெஞ்சங்களே, வாலிப சகோதரர்களே, நமவைகளை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டுமென அல்லாஹ் நம்மை பணித்திருக்கிறானோ, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடந்தார்களோ அப்படிப்பட்ட விடயங்களை நாமும் எடுத்து மற்றவர்களுக்கு ஏவியும் நமவைகளை செய்யக்கூடாது என அல்லாஹ் நம்மை தடுத்திருக்கிறானோ, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது வாழ்வில் எவைகளை எல்லாம் தவிர்ந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட விடயங்களை நாமும் முற்று முழுதாக தவிர்ந்து மற்றவர்களையும் தடுத்து வாழுமாறும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும், குறிப்பாக நாம் தனிமையில் இருக்கும் பொழுது நம்மை பார்க்க விசாரிக்க நம்முடைய தவறுகளை கண்டுகொள்ள யாரும் இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒருவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவனது பார்வையில் இருந்து என்னால் ஒளிய மறைய தப்ப முடியாது என்ற சிந்தனையோடு உணர்வுகளோடு நம்முடைய வாழ்வில் எல்லா கட்டங்களை ஆக்கிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்லுபதேசம் புரிகிறேன். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, கனவான்களே, வாலிபர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா நம்மை புனிதமான தீனுல் இஸ்லாத்தை தந்து இந்த உலகில் கண்ணியமாக கௌரவமாக வாழ வைத்திருக்கிறான் என்ற உண்மையை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். எனவே நாம் முஸ்லிம்கள், நாம் மூமின்கள், ஈமானிய பலம், ஈமானிய வளம், ஆத்மீக செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், நாம் ஒரு நாளும் பலகீனர்களாக, கோலைகளாக, ஏமாந்தவர்களாக, ஏமாற்றுபவர்களாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் நல்லடியார்களே, ஏமாறுபவர்கள் இருக்கும் காலமெல்லாம் ஏமாற்றுபவர்களும் உருவாகிக் கொண்டிருப்பார்கள். ஏமாறுபவர்கள் இருக்கும் காலமெல்லாம் ஏமாற்றுபவர்கள் அவருடைய ஏமாற்றத்திலே மும்முரமாக ஈடுபடுவார்கள். அதனால் நாம் எந்த நிலையிலும் எந்த ஒரு விடயத்திலும் ஏமாறாமல் மற்றவர்களை ஏமாற்றாமல் வாழுவதே ஈமானுடைய மிகப்பெரிய அடையாளம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம் அது. ஆனால் இன்று நாம் முஸ்லிம்களாக மோமின்களாக வாழுகிறோம், வாழ்வதற்குரிய வழிகாட்டல்கள் ஏராளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கைக்கு அழகான முன்மாதிரி, அழகான புத்திமதி, இருந்தும் கூட இன்று நம்முடைய சமூகம் அதிகமான விடயத்திலே ஏமாந்து வாழ்க்கையிலே தோத்து போவதை, வாழ்க்கையிலே நஷ்டம் அடைவதை, வாழ்க்கையிலே விரக்தி அடைவதை நாம் பார்க்கிறோம். சில விடயங்களை கண்டவுடனே நம்பி, அல்லது மற்றும் சில விடயங்களை கேள்விப்பட்டவுடன் நம்பி, அல்லது யாரோ எவரோ சொன்ன சில வார்த்தைகளை நம்பி, எத்தனையோ விடயங்களில் ஏமாந்து வாழ்க்கையிலே மிகப்பெரிய சோதனை, வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, நாம் ஏமாறக்கூடிய இடங்கள் என்று பட்டியல் போட்டால் ஏராளமான தலைப்புகளை சொல்லலாம். அதுல மிக குறிப்பாக இன்று நம்முடைய சமூகம் ஏமாறக்கூடிய, இன்னும் ஒரு சிலர் ஏமாற்றக்கூடிய குறிப்பான மூன்று இடங்களை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுல முதலாவது திருமணம், இரண்டாவது கொடுக்கல் வாங்கல், மூணாவது வியாபாரம். இந்த மூன்று தலைப்புகள்ல விசேஷமாக அதிகமாக நம்முடைய சமூகம் ஏமாறுகிறார்கள். அதல்லாத ஏராளமான தலைப்புகள், அதை பேச நேரம் கிடையாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிக்காஹ், திருமணம் என்ற தலைப்புல நம்மில ஒரு சிலர் ஏமாந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பறிப்போய், இவர்களுடைய மானங்களும் பறிப்போய், ஊருல வாழ இயலாத, சமூகத்தில் தலை காட்டேலாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். திருமணம் என்ற அந்த தலைப்புக்கு மார்க்கம் அழகாக வழிகாட்டுது, அழகாக வழிகாட்டுது. திருமணம் முடிக்கக்கூடிய ஆண் பெண், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய தொழில், அவர்களுடைய ஜோடி பொருத்தம் என்ற ஏராளமான தலைப்புகளை மார்க்கம் பேசுது. தேவையா திருமணம் முடிங்க, அது எப்படியும் வாழுங்க, யாரையும் முடிச்சுக்கோங்க என்று நம்மை அனாதைகளாக விடவில்லை. யாரு யாரை முடிக்கணும், எப்ப திருமணம் செய்யணும், ஏன் திருமணம் செய்யணும், திருமணம் எப்படி நடக்கணும், திருமணத்தினுடைய நேரத்தில் ஆணிடத்தில் பார்க்க வேண்டிய தகமைகள் என்ன, பெண்ணிடத்தில் பார்க்க வேண்டிய தகமைகள் என்ன, முடிச்சு கொடுக்கிற வழிமார்கள் என்ன பார்க்கணும். சுபஹானல்லாஹ், அதுவும் நீளமான ஒரு தலைப்பு. நிக்காஹ் பயான்ல பெரும்பாலும் சில முக்கியமான குறிப்புகள் உலமாக்கள் சொல்லுவாங்க. 20 நிமிஷம் தான் எண்ணி கொடுக்கிற, கூடின அரை மணித்தியாலம். ஆனா அதிகமான இடங்கள்ல நிக்காபாயனுக்கு சில நேரம் ஒரு சாரார் வருவான். மாப்பிள்ள வீட்டுல வந்தா பெண்ணுட்டு பக்கத்துல யாரும் வாரல, கடைசி சைன் வைக்க மட்டும் வார. சில நேரம் பெண் வீட்டால வந்தா மாப்பிள்ள சபையில இல்ல, இங்க அசர் தொழுது பயானுக்கு அதுல துக்காந்த பருவத்தான் அவரங்க ரெடி ஆகிறது. ஏராளமான சபையில பாருங்க, ஹதரத்துக்கு ஏராளமான துண்டுகள் வரும், பயானை கொஞ்சம் நீட்டுங்க, பயானை கொஞ்சம் நீட்டுங்க, மாப்பிள்ள வரல, பிளாக்லயா, பிளாக் என்று தெரியும், பொன் பார்க்க வார நேரம் உங்களுக்கு தெரியும், பிளாக் இது கண்டு இந்த ரோட்ல, நீங்க பேச்சுவார்த்தையை போற நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த ரோட்ல பிளாக், நாங்க நேரத்தோட போகணும், ரெஜிஸ்டர் மாறி இருந்தா கேட்டு பாருங்க எவ்வளவு அவதிப்படுவார்கள். அறவருக்கு ஒரவர், ஒருவர் கொன்னரவர். நான் ஒரு இடத்துல ஒன்னே காமனுச்சியான நிக்காபாயம் செஞ்சேன், மாப்பிள்ள வரல, யார் கல்யாணம் முடிக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே, பயன்ல குறிப்பாக உலமாக்கள் வடிச்சு சுருக்கி வடிகட்டி அதுல சில குறிப்புகளை சொல்லுவாங்க. வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், பொண்ணோட்டுக்கு தேவையான விடயங்கள், மாப்பிள்ள வீட்டுக்கு தேவையான விடயங்கள், ஊருல நிக்காக்கு விருந்தாளிகளாக வந்தவர்கள் கேட்பாங்க, முடிக்க வேண்டிய வாழ வேண்டிய சம்பந்தப்பட்டவர்கள் கேட்க மாட்டாங்க, டைமுக்கு வாரல. யாரெல்லாம் மாப்பிள்ளையாக இருக்கிறீங்களோ இதை கட்டாயம் கவனத்தில் வச்சுக்கோங்க, பெண் வீட்டார்களோ கட்டாயம் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அழகான புத்திமதிகள், கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே. எனவே நாங்க ஏமாறுற முதலாவது தலைப்பு நிக்காகல, நிக்காகல. மார்க்கம் யார முடிக்க சொல்லிருக்குது, மாப்பிள்ள பொண்ணிடத்தில் என்ன பார்க்க சொல்லிருக்குது, முக்கியமான ரெண்டு விடயம், ஒன்று தீன், ரெண்டாவது பொருத்தம். தீனையும் பார்க்கணும், பொருத்தத்தையும் பார்க்கணும். சில நேரம் பொருத்தம் இருக்கும், ஜோடி பொருத்தம் இருக்கும், ஆனா தீன் இருக்காது. சென்னரன் தீனும் இருக்கும் ஜோடி பொருத்தமாகாது. ரெண்டு பேருடைய வாழ்வு வித்தியாசமாக இருக்கும், ரெண்டு பேரும் வளர்ந்த இடம் வித்தியாசமாக இருக்கும், ரெண்டு பேருடைய அந்த கல்வி தகம வித்தியாசமாக இருக்கும், பொருளாதார நிலைமை வித்தியாசமாக இருக்கும். மார்க்கம் எல்லாம் சொல்லுது. இன்னைக்கு அதிகமான பெற்றார்கள் பிள்ளைகளை கிளி போல கூட்டுல போட்டு கண்ணே பொண்ணேண்டி பொத்தி பொத்தி வளர்த்து சில வெளிரங்கங்களை கண்டு ஏமாந்தி புலி சிங்கம் கரடிகளுடைய கையில தன்னுடைய பிள்ளைகளை பறிகொடுக்கிறாங்க. மார்க்கம் தீன பார்க்க சொல்லுது, குடும்ப அந்தஸ்த பார்க்க சொல்லுது, பொருளாதாரத்தை பார்க்க சொல்லுது, அழக பார்க்க சொல்லுது, கடைசியாக தீனுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லுது. ஆனா அதிகமான இடத்துல சில வெளிரங்கம் அவருடைய ஒரு பில்டிங், அவருடைய பாஸ்போர்ட், அதிரப்பட்ட விசாக்கள், அவர் போன நாடுகள், அவர் வாழ்ற நாடு அல்லது அவருடைய பணம், இதை பார்த்து ஏமாறுறது. அந்த தீனும் இல்ல, தொழுகையும் இல்ல, அல்லாஹுடைய பயமும் இல்ல, ஹராம் ஹலாலுடைய பேணுதலும் இல்ல. சுபஹானல்லாஹ், இப்படி நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளை பறி கொடுக்கிறாங்க. கண்ணீரும் சோறும் வாழ்க்கை. கிட்டத்தில் ஒரு கடிதத்துக்கு நான் சைன் பண்ணினேன். ஒரு வருஷம் வாழ்க்கை. நிக்கா நடந்தது இந்தியால, ஹனிமூன் சிங்கப்பூர்ல, வாழ்ந்ததை யூகேல. 6 மாத கற்பிணியாக டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி மகள் வீட்டுக்கு தாயோட திரும்பி வந்துட்டார். ஒரு வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. கோடிக்கணக்கு சொத்துகள், லட்சக்கணக்கான பெருமதியான நகையை வித்து ஏராளமான பாவத்தில் அநியாயத்தில் அங்க ஈடுபட்டாச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வெறுமனே வாழ்ற நாட்டை பார்த்து ஏமாந்தாங்க, பாஸ்போர்ட் உள்ள விசாவை பார்த்து ஏமாந்தாங்க. இவன் தள்ளாட பயம் இருக்குதா? நல்ல குடும்ப பின்னணி உள்ளவனா? இவனிடத்தில் அதாவது தகாத பாவனைகள் இருக்குதா? தகாத தொடர்புகள் இருக்குதா? எவ்வளவு பேர் தேர்றாங்க? பாவம் பிள்ளைகள், பிள்ளைகள் பாவம். ஏராளமான 10 பேரோட பேசுங்க, 10 பேரோட பேசுங்க, அரவாசிக்கு மேல 6-7 பேர் தன்னுடைய சோக கதைகளை சொல்லுவாங்க. தான் முடிச்சு மாட்டிப்பட்ட, தாண்ட பிள்ளைய கொடுத்து மாட்டிப்பட்ட, தன்னுடைய சகோதர சகோதரிகளை கொடுத்து மாட்டிப்பட்ட என்ற சோக கதைகளை பேசுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அதாவது காலியிடத்தில் கேட்டு பாருங்க, காலியிடத்தில் கேட்டு பாருங்க, அப்ளை பண்ணப்பட்ட டிவோர்ஸ் உடைய அந்த தகவல்கள், அதனுடைய காரணங்களை கேளுங்க. காலி எல்லாட்டம் கேட்கிறார், உங்களுக்கு நேரத்தோட தெரியதா என்ன? நீங்க தோதா? உங்களுக்கு இதை விசாரிக்கலையா என்று காலி எல்லாரிடத்திலையும் கேட்கிற அளவுக்கு ஏமாந்து திருமணம் முடித்தாங்க, ஏமாந்து தன்னுடைய பிள்ளைகளை கொடுத்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதே மிக தெளிவாக விரிவாக பேசணும். அதனால நாங்க வெறுமனே வெளிரங்கத்தை கண்டு ஏமாறுபவர்கள் அல்ல, விசாரிக்கணும். ஒரு ஊர்ல நாங்க மாப்பிள்ளை எடுக்கிறோம்டா, விசாரிக்கணும். திருமணத்துடைய தலைப்புல தான் அல் முஸ்தசாரும் தமன், யாரிடத்துல ஆலோசனை கேட்கப்படுவதோ அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும் என்கிறத ரசூலுல்லா சொல்லி வைத்தாங்க. ஒரு இடத்துல ஏண்ட புள்ளைக்கு கல்யாணம் பேசி வந்தா அந்த இடத்துல முக்கியமான ஒருவர் இடத்துல அவரை பத்தி விசாரிக்கணும், அவர் அமானுதங்களை சொல்லணும், உண்மையை வெளிப்படுத்தணும். இதை ஊருக்கு வெளிப்படுத்துறது இல்ல, முடிக்கிற அந்த இடத்துல உள்ளவங்க விளங்கணும். கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே, அதனால நாங்க எப்பொழுதுமே தெளிவாக இருக்கோம். நிக்கா நடந்து வலிமா கொடுத்து வாழ்க்கை ஆரம்பிச்சு அது கற்பமாகி ஒரு பிள்ளைய பெற்று இப்ப ஒன்றும் செய்யலாம், வெக்கத்தை வெளிப்படுத்தாம எவ்வளவு குடும்பங்கள் வாழ்றாங்க. ஊருக்கு சொல்லலாம், அது பெரிய பங்கன், கோடிக்கு மேல செலவழிச்சு புள்ளைய சேர்த்து வச்சிருக்குது, இப்ப வெளியில சொல்லலான்ற ஒரு கட்டத்தில் மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால எங்கட ஆம்பளை புள்ளைகளோ எங்கட பொம்பளை புள்ளைகளோ பாவம், அவர்களாக தேடிக்கொள்றது உம்மவாப்பாக்கு துரோகம் செஞ்சு உம்மவாப்பாவை ஏமாத்தி உம்மவாப்பட ஆலோசனை இல்லாம ஆசீர்வாதம் இல்லாம அவர்கள் போய் சிக்காகிறதுக்குரிய அந்த தண்டனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்கிறது வேறொரு தலைப்பு. அது வேறொரு தலைப்பு. நாம தேடி கொடுக்கிற, நாம தேடி போறதுல மிக கவனமாக இருக்கணும். விசேஷமாக இந்த காலம், குறிப்பாக அதிகமான போதைப் பொருளுடைய ஆ போலை வஸ்துகளுடைய பாவனையும் ஆ வெளிப்பாடும் ஏமாற்றமும் நிறைந்த காலத்துல வாழ்றோம். புரோக்கர் கொண்டு வருவாரு, இவர் இன்னிடத்தில் இன்ன மேனேஜர் அண்டி, பார்த்தா அவர் அங்க ஒரு பியோனாக இருப்பாரு, அங்க ஒரு காருடைய டிரைவராக இருப்பாரு. இப்படி என் குடும்ப வாழ்க்கை ஏமாறுறாங்க. கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, அதனால் இந்த தலைப்புல நாங்க மிக கவனமாக இருக்கணும், உலமாக்களோட ஆலோசனை செய்யணும், அனுபவம் உள்ளவர்களோட ஆலோசனை செய்யணும், மூத்தவர்களோட பேசணும். இப்படி ஒரு இடம், இப்படி ஒரு மகன், இப்படி ஒரு பொண்ணு, இப்படி ஒரு மாப்பிள்ள, இப்படி அவன் குடும்பம், சுபஹானல்லாஹ், தாராளமாக விசாரிக்கணும். முடியுமான அந்த அந்த தீர்க்க விசாரித்ததன் பின்னால்தான் அந்த விடயத்துல நாங்க இறங்கணும். எல்லாரும் பாதுகாக்கப்படுவாங்க, எல்லாருடைய வாழ்க்கையில நலவுகள் உண்டாகும். கண்ணியமானவர்களே, இது முதலாவது விடயம். ரெண்டாவது எங்கட கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல இவனுக்கு அதிகமாக நாங்க ஏமாறுறோம், அதிகமாக ஏமாறுறோம். அதனால நாங்களே எங்கட சமூகத்தை கேவலமாக பேச வேண்டிய ஒரு நிலம் உண்டாகுது. என்ன சொல்றோம், முஸ்லிம் அல்லாதவர்களோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சாலும் கனுதனு செஞ்சாலும் முஸ்லிம்களோட மட்டும் செய்யப்படாது, அவரை மட்டும் நம்பப்படாது, அவருடைய சூரத்தை மட்டும் நம்பப்படாது. அவட பேரே அதை கேட்டாவே நாங்க நம்புறோம், ஆனா நம்பப்படாது. நாங்கள் எங்கட சமூகத்தினுக்கு இழிவாக பேசுற ஒரு நிலைமை உருவாகுது. சகோதரர்களே, பெரியார்களே, காரணம் என்னண்டா, கொடுக்கல் வாங்கல் கனுதனு கடன் கொடுக்கிறது எடுக்கிறது என்று வந்தா மார்க்க மலகான புத்திமதிய சொல்லுது, ஆனா இதை நாங்க செய்யறல்ல. ஏண்ட கூட்டாளி, ஏண்ட பார்ட்னர், ஏண்ட வாப்பிட கூட்டாளி, ஏண்ட ஊரு, ஏண்ட சொந்தம், அல்லது ஏதோ சில காரணங்களை வச்சு பணங்களை தூக்கி கொடுக்கிறோம், பணங்களை தூக்கி கொடுக்கிறோம், எங்கட பொருட்களை தூக்கி ஒப்படைச்சிடுறோம். மார்க்கம் என்ன சொல்லுது, யா அய்யுஹல் லதீனா ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் الى اجل مسمى فاكتبوا وليكتب بينكم كاتب بالعدل. ايه ஈமான் கொண்டவர்களே, நீங்க ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எப்ப, எப்படி, எப்பொழுதோ என்கிறத நீங்க எழுதுங்க. ஒரு நீளமான ஒருவரை வச்சு எழுதுங்க. வஸ்தஷிது ஷஹீதைன் மிர் ரிஜாலிக்கும், ரெண்டு பேரை சாட்சி வைங்க. எழுதுறது சாட்சி வைக்கிறதுங்கிறது கொடுக்கல் வாங்கல்ல மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இதை செஞ்சா குர்ஆனுடைய பெரிய ஒரு ஆயத்தை நாங்கள் அமல் செய்வோம், ஆயத்து அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு எழுதுறது சாட்சி வச்சு வைக்கிறதுங்கிறதெல்லாம் நாங்க நினைக்கிறோம் இது நம்பிக்கை இல்லாததுக்கு, இது வேற வேற உள்நோக்கத்தோட செய்யப்படக்கூடிய காரியம் என்று மார்க்கம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, படைச்ச ரப்பு சொல்றான். எழுதுங்க, எழுதிட்டு கொடுங்க, தவணைய போடுங்க, சைன வைங்க, சாட்சிய வைங்க, எழுதி வச்சுக்கோங்க. மனிதனுக்கு நலவு நஷ்டம் இருக்குது, ஹயாத்து மௌத் இருக்குது, சில நேரம் முன்பின் ஆகலாம். ஆவாரம் குர்ஆன் சொல்லுது, எங்கட கொடுக்கல் வாங்கல்ல நாங்க ஏமாறாம இருக்க அழகான வழிகளை. யாருக்கு கடன் கொடுக்கணும் நல்லா தெரியும், ஏன பணத்தெடுத்து இவன் துரோகம் செய்வான், இவன் என்ன ஏமாத்துவான், இவன் அநியாயம் செய்வான், இவன் பாவத்தில் செலவழிப்பான், இவன் ஒரு வியாபாரி அல்ல, வியாபாரத்தில் அனுபவம் உள்ளவன் அல்ல, இவனுக்கு நான் எப்படி பணத்தை கொடுக்கிறது, இவர் என்னிடத்தில் ஒரு தேவை கேட்கிறாரு, ஆனால் அந்த தேவைக்கு மிச்சமான பணத்தை கேட்கிறாரு, ஊர்ல பல பேர் எடுத்து எடுத்திருக்கிறாரு. சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க ஏமாற தேவையில்லை. சில கட்டம் இருக்குது, கடன் கொடுப்பது வாஜிபு. ஒருவர் என்னிடத்துல பணத்தை கேட்கிறார் கடனுக்கு, நான் கொடுக்கிறது வாஜிபு என்ற ஒரு கட்டம் வரும். என்ன கட்டம், அவர் உண்மையிலே தேவையோடு இருக்கிறாரு, அவர் மான பங்கப்படுத்தப்பட போறாரு, அவருடைய மானம் போது, அவருடைய உயிருக்கு ஆபத்து, ஹலாலான ஒரு தேவைக்கு கடன் எடுத்திருக்கிறாரு, அல்லது சாப்பிட வழி இல்லாம இருக்கிறாரு, என்னிடத்துல கேட்டு வராரு, கொடுக்கிறதற்கு என்னிடத்துல வசதி இருக்குது, இருந்தால் நான் அவரை கட்டாயம் கொடுக்கணும். அவருடைய மானத்தை, அவருடைய உயிரை, அவருடைய கௌரவத்தை, அவருடைய பசிய பாதுகாப்பதற்காக. இன்னும் ஒரு கட்டம் இருக்குது, கொடுக்கவே கூடாது, நல்லா தெரியும் இவனை ஏமாத்துவான், இந்த பணத்தை பாவத்தில் பாவிப்பான், இவன் எனக்கு துரோகம் செய்வான், இதே யாருக்காவது அநியாயம் செய்வதற்கு என்னுடைய இந்த பணத்தை பாவிப்பான் என்று நல்லா தெரியும். இந்த நேரத்தில் நாங்க இவனுக்கு கொடுக்கிறல்ல, ஏன் கொடுக்கிறதை நாங்க அவனுக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு அநியாயம், அவனுடைய அநியாயத்துக்கு நாங்கள் உதவியாக இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஏராளமாக இன்றைக்கு கொடுக்கல் வாங்கலுடைய தலைப்பை பாருங்க, நிறைய பேர் தலையில துணிய போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க, லட்சக்கணக்கு கொடுத்து மாட்டி, கோடி கணக்கு கொடுத்து மாட்டி, ஒன்று பேராசை,
ரெண்டாவது ஏமாத்தம், சும்மா நம்பினேன். ரெண்டொரு மாசம் அவர் கொடுத்தார் ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட்டை கண்டு ஏமாந்தாரு. யாராவது ரெண்டு மூணு பேரை செட் பண்ணி வச்சு இவர் இவரை தூண்டி இவருடைய பணம் எல்லாம் கொடுக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு கடன் என்கிற தலைப்பு, கொடுக்கல் வாங்கல் என்கிற தலைப்பு, அது அப்படியே வியாபித்து போய் அதிகமானவர்களை வட்டியும் பக்கம் கொண்டு போய் சேர்க்குது, வட்டியும் பக்கம் கொண்டு போய் சேர்க்குது. நான் மற்ற தலைப்பின் சேர்த்திய சொல்றேன், வியாபாரம், வியாபாரத்தில் ஏராளமான ஏமாற்றங்கள், பொருள்களை விற்கிறதுல வாங்குறதுல ஏராளமான ஏமாற்றங்கள், இன்னைக்கு அதிகமாக வட்டியும் பக்கம் கொண்டு போய் சேர்க்குது. ஒருவர் கடன் கொடுக்கிறார், ஒருவர் கடன் கொடுக்கிறார் ஒருவருடைய உதவிக்கு, அவருடைய தேவைக்கு அவர் ஒரு இன்னொரு கடனை கொடுக்க, அவரை ஒரு தேவையை செய்து கொள்ள, அவருடைய ஒரு மருந்துக்கு, அவருடைய கல்யாணத்துக்கு, இப்படி ஏதாவது ஒன்று கடன் கொடுத்தால் அவரிடத்திலிருந்து நாங்கள் லாபம் அடைய முடியாது, அவரிடத்திலிருந்து லாபத்தை பேச முடியாது. அதை நாங்கள் அவருக்கு கடனாக உதவியாக கொடுத்திருக்கிறோம். இதுல ப்ராஃபிட் கேட்கிறதோ கமிஷன் கேட்கிறதோ இதுல நாங்க அந்த பெர்சன்டேஜ பேசுறதோ முடியவே முடியாது. அது வட்டிக்கு கொண்டு போய் சேர்க்கும், வட்டி அது. ஆனால் எடுத்தவர் யோசிக்கிறாரு, நான் ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு கேட்டேன், இவர் என்ன 10 லட்சத்தை தூக்கி தந்தாரு, நான் கொடுக்கும் பொழுது இவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய அழகான பண்பு. ஆனால் கொடுக்கிற வாங்குற நேரம் இதை பேச முடியாது. 10 லட்சம் கடனாக எடுக்கிறாரு, எடுக்கிற நேரம் இவர் சொல்லக்கூடாது, தாங்க நான் உங்களை கவனிச்சு கொள்றேன், இவர் சொல்லப்படாது, சாரே என்னைய பார்த்துக்கோங்க, சார நேரம் பார்த்து கேட்டு செய்யுங்க என்ற வார்த்தைகள் பேசினால் அது வட்டியுடைய எக்ரிமெண்ட், அது அது வட்டி, அது சுத்தமாக ஹராம், அது முடியாது. எடுத்தவர் நினைக்கணும் கொடுக்கிற நேரத்தில், நான் எடுக்க போக்கிற நினைக்கணும், நான் இவருக்கு உரிய நேரத்தில் கொடுக்கணும். ஹதீஸ் சொல்லுது, யாரெல்லாம் கடன் பெறும் பொழுது அதை திருப்பி கொடுக்கிற உறுதியான நீயத்துடன் கடனை பெறுவாரோ அல்லாஹ் அதை கொடுப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுப்பார். யாரெல்லாம் கடன் பெறும் பொழுது அதை கொடுக்கிற நீயத்து இல்லாமல் எடுப்பாரோ அல்லாஹ் அவரை கொடுக்க விடவே மாட்டான், ஆகரத்தில் பெரிய குற்றவாளியாக மாறுவார். எடுக்கிற நேரம் நீயத்திற்கும் இதை கொடுத்தே ஆகுவேன், இவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன், கொடுக்கிறவர் கொடுக்கணும், நான் இவருக்கு ஒரு உதவி செய்கிறேன், நான் இவருக்கு ஒரு உதவி செய்கிறேன், இவர் ஒரு முஸ்லீம், இவருடைய ஒரு அவசரத்துக்கு நான் உதவி செய்கிறேன், அல்லாஹ் இவருக்கு சதக்காவுடைய நன்மை எழுதுவான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப ஒருவரு எடுத்தாரு திருப்பி கொடுக்க போறாரு, இவர் யோசிக்கணும், நான் கேட்ட உடனே தந்தாரு, அவரும் தேவையோட தந்திருக்கிறாரு, இவருக்கு ஏதாவது நான் அதிகமாக கொடுக்கலாம் என்று நீயத்து வச்சு அவர் அதிகமாக கொடுத்தால் அது மிகப்பெரிய அழகான பண்பு. ஹதீஸ் சொல்றது, ஹைருன் நாசி அஹ்ஸனுஹும் ஹைருக்கும் அஹ்ஸனுக்கும் கபாஅ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவரிடத்திலிருந்து ஒரு பெண் ஒட்டக குட்டி எடுத்தார்கள், திருப்பி கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய ஒட்டகத்தை கொடுக்கும்படி சொன்னார்கள். சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்க எடுத்தது சின்னதே, திருப்பி தாரீங்க பெருசே. சொன்னாங்க, மனிதர்கள் சிறந்தவர்கள் கடன் எடுத்து விட்டு திருப்பி கொடுக்கும் பொழுது அழகாக கூடுதலாக கொடுக்கிறவர் தான் உங்கள சிறந்தவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது தான் இந்த ஹதீஸை பாவித்தார்கள். அதனால பேச்சுவார்த்தை இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் எடுத்தவர்கள் கொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு ஹதியாவ, ஒரு சதக்காவ, மேல்மிச்சமாக ஒரு தொகைய, மேல்மிச்சமாக ஒரு பணத்தை கொடுக்கிறது சுன்னத்து. இது கடனுடைய எக்ரிமெண்ட். சகோதரர்களே, பெரியார்களே, பிசினஸ் உடைய எக்ரிமெண்டாக இருந்தால், அதாவது நான் ஒருவர் பணம் கொடுக்கிறேன், அவர் பிசினஸ் செய்ய நடத்துல பணத்தை கேட்கிறார், பிசினஸ் செய்ய நடத்துல கேட்கிறார், அல்ல நான் ஒருவர் இடத்துல பணத்தை வாங்குறேன் பிசினஸ் செய்யறதுக்கு, ஏண்ட பிசினஸ் டெவலப் பண்ண, ஏண்ட பிசினஸ் ஆரம்பிக்க அவர் இன்வெஸ்ட் பண்றாரு, முதலீடு செய்யறாரண்டா, இதனுடைய அக்ரிமெண்ட் வேறு. இதுல தாராளமாக அவரோட பேசலாம், நீங்க உங்களோட லாபத்தில் எனக்கு ஏதாவது ஒரு பங்கு தர முடியும் அல்லது பங்கு தரவனும், நான் பேசலாம், நீங்க இந்த பணத்தை தாங்க, ஏண்ட வியாபாரத்தில் வார லாபத்தில் நான் உங்களுக்கு ஒரு தொகையை தாரேன்னு பேசலாம். ஆனா இந்த தொகை குறிப்பிட்ட இன்ன இத்தனை ரூபாய்களை எனக்கு ஒவ்வொரு நாளும் தரணும், நீங்க மாசம் மாசம் அக்கௌண்ட் போடணும் என்று தொகையை முடிவு செய்து பேசுறது வட்டி, அது கூடாது. அதுல விகிதாசாரத்தை பேசணும், அவர் சொல்லுவாரு, நான் லாபத்தில் உங்களுக்கு அறவாசி தாரேன், நூத்துக்கு 30 தாரனே, உங்களை பணம் மட்டும் ஏண்ட பணமும் இருக்குது, ஏண்ட உழைப்பும் இருக்குது, அதனால 100 to 70 எனக்கு, 100 to 30 உங்களுக்கு, அது 100 to 30 எவ்வளவோ அது 100 to 30 தான். அல்லது என்னுடைய லாபத்தில் பாதி, ஏன் உங்களோட பணம் ஏண்ட நேரம், நீங்க பணத்தை தந்திருக்கிறீங்க, நான் நேரத்தை செலவழிக்கிறேன், அதனால வாரத்தில் ரெண்டு பேரும் பாதி பாதி எடுப்போம் என்று விகிதாசாரத்தை பேச முடியும். அங்க தொகையை குறிப்பிட்டு பேச முடியாது. ஏன், ஒவ்வொரு மாசமும் ஒரே அளவு லாபம் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒரு மாசம் 100,000 லாபம் வந்திருக்கும், இவர் 50,000 கொடுப்பாரு, அடுத்த மாசம் 90,000 லாபம் வந்திருக்கும், இவரும் 50,000 கொடுத்தா 5,000 வட்டியாக கொடுக்கிறார், 5,000 வட்டியை கொடுக்கிறார். ஏன், இவருக்கு கொடுக்க முடியும் 45,000 தான், ஆனால் இவர் 50,000 கொடுத்தா இவர் வட்டியை கொடுக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, இது அந்த பிசினஸ் உடைய எக்ரிமெண்ட் ஆக இருந்தா தாராளமாக இருக்கும். நாங்க சாட்சிகளை வச்சு எழுதி இதை முறையாக செய்யும். அதிகமானவங்க இன்னைக்கு பிசினஸ் கொடுத்து மாட்டி, கிட்னி மாத்த வச்ச தள்ளி, கண் ஒப்பேஷனை வச்ச தள்ளி, புள்ளட படிப்புக்கு வச்ச தள்ளி, ஊடு கட்ட வச்ச தள்ளி, வாகனம் வாங்க வச்ச தள்ளிய கொடுத்து மாட்டி, யாரோ ஒருவர் வந்து செய்யறாரு சொல்றாரு, சும்மா தள்ளிய வச்சிருக்கிறீங்களே, அதனால அவர்கிட்ட கொடுத்தா லாபம் வந்து கொண்டே இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு லட்சாதிபதி ஆகலாம். நாங்க ஏமாறுறோம், நான் ஏமாற்றத்துடைய தலைவர் பேசுறேன், நாங்க ஏமாந்து கொடுத்துறோம். அவர் யார் அவர்னு தெரியா, ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அழகான ஒரு ஆபீஸ் ஒன்று இருக்கும், 6 months பார்த்தா அந்த இடத்துல அந்த இடமே இருக்காது. அவரை தேடுறதுக்கு இவர் உலகம் எல்லாம் சுத்தினாலும் ஆள் இல்லை, ஆள் மாறி. கண்ணியமானவர்கள், எங்களோட சமூகத்தில் ஏராளமாக நடக்குது, ஏமாறுறவர்கள் இருக்கும் காலம் எல்லாம் ஏமாத்துறவர்கள் உருவாகி கொண்டிருப்பாங்க. நாங்க யாருக்கும் இரையாக கூடாது. சுத்தமாக சம்பாதிச்ச, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எங்களோட பணங்களை ஏன் அநியாயக்காரர்களுக்கும் துரோகிகளுக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் கொடுக்கணும்? இதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம், நாங்க எவ்வளவு நஷ்டப்படணும், வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போல கொடுக்கல் வாங்கலுடைய ஏராளமான விஷயங்கள், பொருள்கள் விற்கிற வாங்குறதுடைய ஏராளமான ஏமாற்றங்கள், அளவு நிறையில மோசடியா, பொய்யா, பொய் சத்தியமா, கலப்படமா, தரம் குறைந்ததை விற்கிறதா, இப்படி ஏமாற்றி ஒன்றை காட்டி நொண்ட விற்கிறதா, இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் ஏராளமாக இருக்குது. பஜாறுகள் எல்லாம் நாரி நாத்தம் அடிக்குது. சுத்தமான ஒரு பஜாரை தெரிவு செய்ய முடியாத ஒரு கட்டம். நம்பி வார வாடிக்கையாளர்கள் எங்களை நம்பி தேடி வாராங்க. சுபஹானல்லாஹ், நிறைய ஏமாற்றப்படுறாங்க, நிறைய ஏமாற்றப்படுறாங்க, பொருள்களை வாங்கி நஷ்டம் அடைகிறாங்க, பொருள்களை வித்து நஷ்டம் அடைகிறாங்க. ஏன், ரெண்டு பேருடைய உள்ளத்திலே இவரை ஏமாளி உண்டு, அவரை ஏமாத்துறவரை நல்ல சைத்தான் ரெண்டு பேரை வச்சு விளையாடுவான். ரெண்டு குடும்பங்களும் கஷ்டத்தில, ரெண்டு பேரும் நஷ்டத்தில, இதனால குடும்பங்கள் பிரிஞ்சு ஊர்கள் பிரிகிற வரலாறுகளை நாம பார்க்கிறோம். கண்ணியமா நல்லாகி நல்லடியார்களே, சில பொருள்களை நாங்க வாங்குவோம், விசேஷமாக ஆண்கள் இல்லாத நேரத்தில் அதிகமான வீடுகளுக்கு, வீடுகளில் பெண்கள் இருப்பாங்க, நிறைய பொருள்களை வாகனங்களை கொண்டு வந்து விற்பாங்க, வாகனங்களை கொண்டு வந்து விற்பாங்க. அந்த பொருளுடைய விலை 10,000 ரூபா, அந்த பொருளுடைய விலை 10,000 ரூபா. நீங்க எனக்கு இப்ப 1,000 ரூபா தாங்க இந்த பொருள் எடுங்க, ஒவ்வொரு மாசத்துக்கும் 1,000 1,000 ஒரு வருஷத்துக்கு கட்டுங்க, அவர் 12,000 ரூபா கட்டாரு, 9,000 10,000 ரூபா பொறுமதியான பொருளுக்கு 13,000 ரூபா கொடுக்கிறார், 1,000 ரூபா உடனே கொடுத்தாரு, ஒரு வருஷத்துக்கு 1,000 1,000 கட்டினாரு, 12,000 13,000 எக்ரிமெண்ட் சுத்த வட்டி. எங்கட வீட்டில் உள்ள பொருட்கள், நாங்க வாங்குற பொருட்கள், எங்கட பெண்கள் வாங்குற பொருட்கள், எங்கட பெண்கள் வாங்கி எங்களுக்கு அழகு காற்று அந்த பொருட்களை பார்த்தா ஏராளமான வட்டியுடைய எக்ரிமெண்ட் நடக்குது. கண்ணியமானவர்களே, சில இடங்களில் சீட்டு பிடிப்பாங்க, சீட்டுல கொமிஸ், சீட்டுல வெந்தேசி போன்ற ஏராளமான ஹராங்கள் நடக்குது. சீட் எப்படி பிடிக்கலாம், அது எப்படி எடுக்கலாம், யாரு போடலாம்? சகோதரர்களே, பெரியார்களே, இதுல ஏராளமான தில்லுமுள்ளுகள், சில நெட்வொர்க் மார்க்கெட்டினோட சம்பந்தப்பட்ட சில தலைப்புகள் இருக்குது. இன்றைக்கெல்லாம் ஏமாற்றமான, மூடுதலான, முன்பின் தெரியாத, ஒரு கூட்டத்துக்கு லாபம் இன்னொரு கூட்டத்துக்கு ஒன்றும் இல்லை, இன்னொரு கூட்டத்துக்கு நஷ்டம் என்ற வியாபார முறைகள் எல்லாம் அறிமுகமாக இருக்குது, அறிமுகமாக இருக்குது. நிறைய பேர் சல்லிய போட்டு மாட்டிக்கொள்றாங்க, நிறைய பேர் சல்லிய போட்டு சிக்காகிறாங்க. எங்களுக்கு ஒரு சந்தேகமா, அறிமுகம் இல்லையா, ஒரு ஆளுமை, ஒரு அனுபவம் உள்ள அல்லது வியாபாரத்தில் நல்ல தேர்ச்சி பெற்ற ஒருவர்கிட்ட கேட்கணும், இப்படி ஒரு பிசினஸ் ஒண்டி அறிமுகமாக இருக்குது, இதுல பஜார்ல இதுல நிலம் என்ன, இப்படி ஒன்று, இது என்ன சிஸ்டம், இது எவ்வளவு பேர் கேட்கிறோம்? கேட்கிறல்ல, எல்லாம் கொடுத்து செஞ்சு ஒரு மாசம் லாபத்தை எடுத்து 100,000 லாபம் எடுத்து 50,000 நஷ்டமான உடனே இப்ப பள்ளி கடிதம் எழுதுற. ஊர்ல உள்ள யாராவது உலமாக்களுடைய தலையை திம்பாங்க. அவங்க செஞ்ச பேசினும் யாருக்கும் தெரியா, மாட்டினபரோ சிக்கானபரோ. இப்ப அதைய திருவோ பேருக்கு பிரச்சனையாக மாறுது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஏராளமான தலைப்புகள்ல அது பினான்சியல் போடுறது, அது ஓடிகள் எடுக்கிறது, இப்படி வட்டியுடைய துணியோ வாசல்கள் திறக்கப்பட்டு புதிய புதிய பேர்ல எங்களை ஏமாத்தி நாங்க வட்டியில சிக்கணும் என்கிறதுக்காக ஏராளமான வழிகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு பயங்கரமான காலத்துல
வாழ்வோம்.
பிசினஸ் இறங்குதா, பொருளாதாரத்துல சிக்கலா, பார்க்கணும் என்ற வார வருமானம் எப்படி வருது, நான் ஏதாவது கூடாத ஒன்றில் கை வச்சிருக்கிறேன், அல்லாஹ் வட்டியை அழித்தே ஆகுவான் என்று குர்ஆன்ல சொல்றானே, சதக்காவை வளர்த்தே ஆகுவான் என்று சொல்றானே. ஏன் சதக்கா ஜகாத்தும் குறைஞ்சி ஆனா வட்டியோடு எனக்கு சம்பந்தம். ஏராளமான தலைப்புகள், வட்டியுடைய ஏராளமான வகைகள் எனக்கு அறிமுகமாக இருக்குது. தப்ப முடியாத ஏராளமான வழிகள் அறிமுகமாக இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் அமளி பாதத்தை பாதுகாக்கணும், ஏன் உடம்புல ஓடுற ரத்தம் சுத்தமாக இருக்கணும், ஏன் குடும்பத்தில் சாப்பிட கொடுக்கிறதே ஹலாலாக இருக்கணும் என்றா வார வருமானங்கள் அது முறையாக ஹலாலாக இருந்துதான் ஆகணும். இதை குர்ஆன் தெளிவாக சொல்லுது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஒரு ஊர்ல வட்டியும் ஜினாவும் வட்டியும் விபச்சாரமும் பரவிவிட்டால் அவர்கள் தனக்கு அல்லாஹுடைய அதாபை இறக்கிக் கொண்டாங்க. அல்லாஹுடைய அதாபுக்கு சொந்தக்காரர் அவர்களே, வட்டி தலைவிரித்தாடுவே, ஜினா விபச்சாரம் தலைவிரித்தாடுவே. ஏராளமான வீடுகள்ல இப்படிப்பட்ட குளறுபடிகள் இருக்குதுண்டா, அந்த குடும்பம், அந்த ஊரு, அந்த கிராமம் அல்லாஹுடைய அதாபுக்கு சொந்தக்காரர்கள். ஹதீஸ் தெளிவாக சொல்லுது. ஏன் இன்றைக்கு எங்களோட பஜார்கள் கீழே போய் நாங்கள் அவசரமாக முன்னேற பார்த்தோம், நாங்கள் அவசரமாக கோடீஸ்வரராக பார்த்தோம், ஓசியில சம்பாதிக்க பார்த்தோம், ஒரிடத்தில் உட்கார்ந்து நாங்கள் லட்சத்தை சம்பாதிக்க பார்த்தோம், அதனால நாங்கள் ஹராத்த சம்பாதிக்கிற மட்டுமல்ல எத்தனையோ பேருக்கு துரோகமும் அநியாயமும் ஏமாற்றமும் நடந்து அங்கே எத்தனையோ பேருடைய பதுவாவை சம்பாதிக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பையானி பில் ஹயார் மாலம் யதஃபர்ரகா. ரெண்டு, ஒருத்தர் கொடுக்கிறார் வாங்குறாரு, பிசினஸ் செய்யறாரு, பொருளை விற்கிறவர் வாங்குறவரு, அவங்க பிரிந்து போகும் வரைக்கும் அவங்க சுய விருப்பத்தில் இருக்கிறாங்க. அவரை நினைச்சா இருக்கலாம், நினைச்சா வானான்னு சொல்லிடும். தொட்டாரு, பிரிச்சாரு, பார்த்தாரு எங்கிறதுனால வற்புறுத்தி நீங்க எடுத்துத்தான் ஆகணும் என்று யாருக்கும் யாரையும் திணிக்க முடியாது. நீங்க கடையில இருந்து 10 சாமானத்தான் பிரிச்சு போட்டு அவர் பார்த்தாலும் அவர் விரும்பினா தான் எடுக்க முடியும், யாரையும் வற்புறுத்த முடியாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன் ஸதகா வபைனா பூரிக லஹுமா ஃபி பைஹிமா. ரெண்டு பேரும் உண்மை பேசி அதில் உள்ள விடயங்களை தெளிவாக பேசிக்கொண்டா அவங்களோட வியாபாரத்தில் பரக்கத்து செய்யப்படும். விற்கிறவர் அதில் உள்ள நலவு நஷ்டங்கள் ஓபனா பேசணும், வாங்குறவரை அவருடைய சைடு ஓபனா சொல்லணும். சல்லதாலே சொன்னாங்க, அவங்களோட வியாபாரத்தில் பரக்கத்துண்டாகும். மாறாக மறைச்சா அதுல உள்ள குறைகளை சொல்லாம போனா, பொய் சொன்னால் அவருடைய பரக்கத்து அப்படியே அழிக்கப்பட்டு விடும் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல ஏமாற்றம் நடந்தா பரக்கத்து அழிக்கப்படும் என்பதை தெளிவாக ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாங்க ஏமாத்துவராக இருந்தா தௌபா செய்யணும். நாங்க யாருடைய பொருளோட சம்பந்தமோ அவரிடத்தில் அதை ஒப்படைச்சு அவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். நாங்க ஏமாறுற பாட்டியாக இருந்தா கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு விடயத்தை கேட்டு செய்யணும், செய்ய முந்தி கேட்கணும், மசூரா பண்ணணும், இஸ்திஹாரா செய்யணும், தெளிவானவர்கள் அறிவாளிகள்ட்ட கேட்கணும். கேட்டுத்தான் ஒரு விடயத்துல நாங்க இறங்கணும். சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட மானம், எங்கட மரியாதை, எங்கட வாழ்க்கை, எங்கட தனித்துவம், எங்கட பொருளாதாரம் எல்லாம் பாதுகாக்கப்படும். நாங்க செஞ்சுட்டு பிறகு ஒசக்க பாக்குறதுல எந்த விதமான நலவும் கிடையாது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா தெளிவான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். அதுல எல்லாமே தெளிவு. ஹராம் இது, அல் பைய அல் ஹலாலு பையன் வல் ஹராமு பையன். ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. நடுவுல சில சந்தேகத்துக்குரியவைகள் இருக்குது, அதை தவிர்த்து கொள்றதுதான் ஈமான், அதை தவிர்த்து கொள்றதுதான் மார்க்கம். சந்தேகத்தில் தெரியாம யோசிச்சு எங்கட யூகத்தில் நாங்க போய் மாட்டி சகோதரர்களே ஹராத்த சாப்பிட்டோம்டா, ஹராத்த பிள்ளைகளை கொடுத்தோம்டா, ஹராம் புலங்கப்பட்டா அது எங்கட இபாதத்துகளை நாசமாக்கி, எங்கட துவாவை நாசமாக்கி, எங்கட சுவர்க்கத்து வாழ்க்கையும் நாசமாக்கி, அது சுத்தப்படுத்தப்படும் நரகத்தில போட்டுதான் என்பதை தெளிவாக ஹதீஸ் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இதிலிருந்து நான் குறிப்பாக மூணு தலைப்புகளை பேசினேன். ஒண்டி நிக்காஹுல நாங்கள் ஏமாறுறோம், கொடுக்கல் வாங்கல ஏமாறுறோம், வியாபாரத்தில் ஏமாறுறோம், அதே நேரம் ஏமாற்றுபவர்களும் சமூகத்தில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லாருக்கும் விசாரணை இருக்குது. சம்பாதித்து செலவழித்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும். மின் ஐன தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, எங்க சம்பாதித்தாய், எங்க செலவழித்தாய் என்பதை அல்லாஹ் கேட்டு உரிய பதில் கொடுக்காத வரை நம்முடைய கால்களை நகர்த்த முடியாது என்பதை தெளிவாக ஹதீஸ் சொல்லுகிறது. இதற்கு நாம் தயாராக இருக்கணும். அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட பாவங்கள் ஏமாற்றங்கள் இருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ரப்ப எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் தெளிவுள்ளவர்களாக, நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, கூர்மை உள்ளவர்களாக நம்மை வாழ வைப்பாயாக. யாழ் ஏமாற்றத்திலையும் ஏமாற்றுவதிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யாழ் துரோகத்திலிருந்து பாதுகாப்பாயாக, நயவஞ்சகத்தனத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களை வியாபாரம் பொருள்கள்ல, பஜார்கள்ல, வீடுகள்ல, குடும்பங்களை பறக்க செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, அதுல ஹலால ஹலாலாக காட்டி தருவாயாக, ஹராம ஹராமாக காட்டி தருவாயாக. நம்முடைய பெண்கள் பிள்ளைகள் குடும்பங்களையும் ஹராம் வட்டியிலிருந்து பாதுகாப்பாயாக. இந்த ஊர் மக்களுக்கு ரஹ்ம செய்வாயாக. ஊருடைய நிர்வாக மூலமாக்கள், ஊரில் உள்ள அத்துணை ஆண்கள் பெண்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்வாயாக. எல்லா நலவுகளை கொடுத்து எல்லா கெடுதிகளையும் அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. அஸ்ஸலாமு
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.